நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
பெரியாரிய பின்புலம் கொண்ட சமூக செயற்பாட்டாளர் ஆர் ஓவியா அவர்கள் அண்மையில் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். பகுத்தறிவு, சமூக நீதி மற்றும் பெண்ணுரிமை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் சிட்னி ஒலிப்பதிவு கூடத்தில் அவரை சந்தித்து உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் ஓவியா அவர்களே.
வணக்கம்.
உங்களை எங்களது கலையகத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்கிற போது, நீங்கள் மூன்றாம் தலைமுறை பகுத்தறிவு குடும்பத்தைச் சேர்ந்தவர். அந்த மரபு உங்களது சிந்தனையையும் வாழ்க்கை திசையையும் எப்படி வடிவமைத்தது என்று சொல்லுங்கள். அதே போன்று அந்த மரபு எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கொண்டு செல்கிறது என்றும் சொல்ல முடியுமா?
நல்ல கேள்விமா. அதாவது வந்து ஒரு பகுத்தறிவு குடும்பத்தில் அல்லது சுயமரியாதை இயக்க குடும்பத்தில் பிறந்தது என்னை எப்படி பாதித்திருக்கிறதுன்னு சொல்றதை விட, நாங்கள் வந்து அதன் வழியாக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய அனைத்து அம்சங்களும் நேரடியாக அந்த மரபுக்கு சொந்தமானவை. ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு வாழ்க்கை நெறி. பெரியாருடைய இயக்கம் என்பது அது ஒரு வாழ்க்கை நெறியை தந்தது. அந்த வாழ்க்கை நெறி வந்து சமுதாயத்தில் ஏற்கனவே நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த, ஆதிக்க பண்பாடு சார்ந்த, ஆணாதிக்க பண்பாடு சார்ந்த வாழ்க்கை நெறிக்கு முற்றிலும் நேர் எதிரான மாற்றான வாழ்க்கை நெறியை தந்தது. அப்போது நான் ஒரு பெண்ணாக, பெண் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் என்னை வளர்த்த முறையானது, அந்த வளர்ப்பு முறைதான் என்னை முதற்கண் நாத்திகராக்கியது, பெண்ணியவாதியாக்கியது, பகுத்தறிவாளராக்கியது. இப்படி அனைத்துக்கும் அந்த மரபுக்கு சொந்தம் உண்டு.
சரி, அதே போன்று உங்களுக்கு பல முகங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு முகம் நீங்கள் ISROவில் பணியாற்றியிருக்கிறீர்கள். அதே போன்று அதற்கு பிறகு கார்ப்பரேட் சட்டத்துறையிலும் நீங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள். இந்த பயணம் வந்து உங்களுடைய சமூக அரசியல் சிந்தனைகளில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன?
அதாவது ISRO அப்படிங்கிறது ஒன்றிய அரசு அலுவலகம், மத்திய அரசு பணி இந்தியாவில். அதில் பணியாற்றியது என்னை வடிவமைத்ததில் ஒரு மிக முக்கிய காரணியாக இருந்தது. ரெண்டு காரணம். ஒன்று, அந்த துறையானது நாங்கள் போய் வேலைக்கு சேரும்போது அங்கே ஆண்கள் மிகுதி, பெண்கள் வந்து இலக்கம் 10 கீழே. நான் ஒரு முதல்ல 3-4 தான் இருந்திருப்போம். அப்போது இந்த ஜெண்டர் இம்பேலன்ஸ் இருக்குது பாருங்க, அந்த விஷயங்கள் எப்படி வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்தில் பெண்கள் ஒரு பணி சூழலில் நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத நேரடியாக உணர்வதற்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவ ரீதியான வாய்ப்பை வழங்கியது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சமூகத்தில் வந்து நான் வந்து ஒரு சுயமரியாதை இயக்க குடும்பத்தில் வளர்ந்ததுனால எனக்கு வந்து சாதிங்கிறது ஒரு அந்நிய உணர்வாக இருந்தது. சாதினா என்ன அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஒரு கொள்கை வழியாக தான் தெரியுமே ஒழிய வாழ்க்கை வழியாக தெரியாது. ஆனால் ஒரு அலுவலகத்துக்கு போய் ஊழியராக சேர்ந்தபோது தான் எப்படி மனிதர்கள் முழுமையாக சாதிய கட்டுகளுக்குள்ளார மட்டுமே இயங்குகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், ஆட்டோமேட்டிக்காக டைனிங் டேபிளில் கேன்டீனில் ஒன்று கூடும்போது கூட அங்கு வந்து ஒரு வித சாதிய வட்டம் சுழலுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, புத்தகத்தில் படித்ததுக்கு அப்பால வாழ்க்கையில் நான் நேரடியாக சாதினா என்ன, ஆணாதிக்கம்னா என்ன அப்படின்னு உணர்கின்ற வாய்ப்பையே எனக்கு வந்து அந்த அலுவலகம்தான் வழங்கியது. நான் வந்து இதை நான் வந்து கொள்கை வழியினாக பார்வையை நான் முன்வைக்கிறேன். ஒரு அரசு ஊழியருங்கிறப்ப நிறைய அனுபவங்கள் இருக்கும். நான் இதில் சுருக்கமாக கொள்கை வழிப்பட்ட பார்வையை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்துட்டுருக்கிறேன்.
சரி, அந்த அனுபவங்களை பற்றி தான் அடுத்த கேள்வி. இப்போ தொழில்முறை உலகை பொறுத்தவரையில் நீங்கள் பகுத்தறிவுவாதியாகவும் பெரியாரிஸ்ட் என்ற அடையாளத்தோடும் இயங்குகிறீர்கள். அதில் நீங்கள் எதிர்கொள்கின்ற அனுபவங்கள் அல்லது சவால்கள் என்று பற்றி சொல்வீர்கள்.
இப்போ ஒரு ISRO பணி அனுபவத்தோடு ஒப்பிடும்போது, ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக ஒரு ப்ரொஃபஷனலாக நான் அதுக்கு பிறகு மாறிக்கிறேன் இல்லையா, அது வந்து எனக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. இருந்தாலும் இந்த அமைப்பும், அதாவது அது வந்து ஒரு ஊழியராக ஒரு எம்ப்ளாயியாக அங்கு வந்து பணிபுரிந்த அந்த அனுபவத்திலிருந்து இது பல்வேறு வகையில் மாறுபட்டு இருந்தாலும், இந்த அமைப்பும் உங்களுக்கு வந்து ஒரு புதிய தலைமுறை அதாவது ஒரு ஒரு பகுத்தறிவு மரபு சார்ந்த ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடிய சூழலாக இன்னும் மாறவில்லை. இன்னும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த அலுவலகத்தில் ஒரு மத ரீதியான பண்பாடு, ஆணாதிக்க ரீதியான பண்பாடை பார்க்குறோமோ அதே போல தான் ப்ரொஃபஷ்னல்ஸ் வேர்ல்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பண்பாடுகளை எங்களால் அதனுடைய எச்சங்களையும் அதனுடைய கூறுகளையும் அழுத்தமாக உணர முடிகிறது. ஆனால் ஒரு மாறிக்கொண்டே இருக்கிறது. முக்கியமாக கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கிறதுல வந்து பெண்கள் அதிகமாக வர்றாங்க. பெண்களுக்கு அந்த பணியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இன்னும் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த ஒரு புதிய சிந்தனை மரபுள்ள இளைஞர்கள் இந்த துறைக்குள்ளும் வர வேண்டும். ஏன்னு கேட்டால் இது மாதிரியான துறைகளுக்குள்ளார வந்தால் தான் அவங்க தொழில்துறையினுடைய பிற அம்சங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியும், அதை இவங்க சரியாக வடிவமைக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு புதிய தலைமுறை கண்டிப்பாக தேவைப்படுகிறது.
இப்போது உங்களது அடுத்த பணி புதிய குரல் இதழ் தொடர்பில், அதனூடாக பெண்களின் உரிமைக்காக நீங்கள் முன்னெடுத்த அம்சங்கள் விடயங்கள் என்று பற்றி சொல்வீர்கள்.
புதிய குரல் அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 90களில் இருந்தே இயங்குது. ஆனால் இடையில் ஒரு இடைவெளி இருந்தது. அப்புறம் 2-3 பெயர்கள் வடிவங்களில் அது இயங்கிக்கிட்டது. முதல்ல வந்து அது ஒரு மகளிர் விடுதலை மன்றம் அப்படிங்கிற பெயரோடு தொடங்கப்பட்டது. அதன் பிறகு தமிழ்நாடு முழுக்க ஒரு இயக்கத்தை கட்டணும்னு தமிழின பெண்கள் விடுதலை இயக்கம் அப்படிங்கிற ஒரு பெயரில் இயங்கியது. இதற்கு பேரலலாக இணையாக தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விபி சிங் அவர்கள் காலத்தில் அது ஒரு எழுச்சியோடு சில கட்டம் இயங்கியது. புதிய குரல் அப்படிங்கிற சிற்றிதழ் 7 ஆண்டுகளாக நடத்தப்பட்டது. இன்னைக்கு புதிய குரல்ங்கிற அமைப்பு வந்து அதனுடைய ஒரு முழக்க வாசகம் சொன்னால் அதை பற்றி சொன்னதுக்கு சமம்னு நான் நினைக்கிறேன். சாதி மதம் ஒழிந்த பாலின பேதமற்ற தமிழ் சமூகம், அதுவே இலக்கு. இந்த ஒரு முழக்க வாசகத்தை வச்சு தான் எங்களுடைய புதிய குரல் அமைப்பு இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கு. பல்வேறு வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம் இளைஞர்களுக்கு. அதே போல் வெளியீடுகள் கொண்டு வர்றோம். இந்த நிகழ்ச்சிகளை இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். சாதித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால், பழைய இதிலேருந்து சொல்லணும்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பெண் பேருந்து ஓட்டுநராக வர வேண்டும் அப்படின்னு போராடி வெற்றி பெற்றது எங்களுடைய இயக்கம். அதே போல் இந்து அறநிலையத்துறையில் பெண் தீட்டாகக்கூடியவள்ங்கிற கருதுகோளின் அடிப்படையில் அவர்களை அதிகாரிகளாக வருவதற்கு நிறைய இது முடியாதுன்னே இருந்தது. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும்னு நிறைய விளம்பரங்கள் வரும். இவற்றையெல்லாம் எதிர்த்து இந்து அறநிலையத்துறையில் இன்றைக்கி பெண் அதிகாரிகளாக வர முடியும். ஆனால் 90கள் வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்து அறநிலையத்துறையில் அதிகாரிகளாக வர முடியாது. ஏன்னா அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளார போகணும். பெண் அதிகாரியாக வந்தால் கர்ப்பகிரகத்துக்குள்ளார போய் இந்த நகையெல்லாம் செக் பண்ணுவாங்கள்ல சாமி சிலை, அந்த பணியின் போது அங்கே தீட்டுப்பட்டுருங்கிறதுக்காக அவர்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படாமல் இருந்தது. இதையெல்லாம் எதிர்த்து மாற்றியதில் எங்களுடைய இயக்கத்துக்கு பெரிய பங்கு இருக்குது.
உங்களுடைய எழுத்துப்பணி, அதை பற்றி பார்த்தால், ஆதிப்பெண்ணின் அடி தேடி என்ற நூலில் ஆதிகால பெண்களின் தடத்தை நீங்கள் தேடியிருந்தீர்கள். அந்த ஆராய்ச்சியில் உங்களை அதிகம் ஆச்சரியப்படுத்திய கண்டுபிடிப்பு எது?
ஆதிப்பெண்ணின் அடி தேடி நூல் வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை தந்த நூல். என்னுடைய மனசில் வந்து பெரிய கிளர்ச்சிகளை உண்டு பண்ணிய நூல். ஏன்னு கேட்டிங்கன்னா, தாய்வழி சமூகம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஏற்கனவே எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும்னா, எங்கெல்ஸ் அவர்களுடைய எழுத்தின் வழியாக தெரியும். ஆனால் அது ஒரு புத்தக வாசிப்பு மட்டும்தான். தாய்வழி சமூகங்கிறது ஒரு படித்து தெரிந்து கொண்ட தகவலாக மட்டும்தான் இருந்தது. ஒரு காட்சியாக, கதாபாத்திரமாக, இப்போ உதாரணமாக ராஜா அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் தான் மனசில், ரூலர் அப்படிங்கிறதுல ராஜா தான் நம்ம மனசில் பதிவாக இருந்தது. அந்த சித்திரம் எவ்வளவு பொய்யானது அப்படிங்கிறதும், ஆதி நாட்களில் வந்து பெண்கள் பேரரசிகளாகவும் போர் வீரர்களாகவும் இருந்தாங்கங்கிறத ஒரு கதாபாத்திரங்களாக படித்தபோது எனக்கு ரொம்ப வந்து என்னுடைய ஒரு பெண்ணிய கொள்கைக்கான பெரிய உரம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு நான் சொல்லலாம். அதில் ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் இன்னொன்று வந்து, நம்முடைய இன்றைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பழைய எலும்புக்கூடுகளை தேடி ஆய்வுக்குட்படுத்திய போது அவங்களே ஆணினுடைய எலும்புக்கூடுன்னு நம்பி ராஜான்னு நினச்சிக்கிட்டு இருந்த எலும்பு கூடுகள்லாம் உண்மையில் ராணியோடது அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு அரசியனுடைய வாழ்க்கையையும் அவங்க தோண்டி எடுத்திருக்கிறாங்க. அதை இன்றைக்கி வந்து பதிவு பண்ணி மானுடவியலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய பணியை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பரிணாமம் பெற்றதுக்கு ஒரு படம் போடுவாங்க. அது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு அப்படி நிமிந்துக்கிட்டே வரும், கடைசியாக மனுஷனாக நிமிந்து நடக்கும்போது ஒரு ஆம்பளை நடப்பார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வர்ற படங்களை கூர்ந்து பாருங்கள், அந்த ஆண் உருவம் பெண் உருவமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆக மானுடவியல் துறை தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்ள முனைந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த கண்டுபிடிப்புகள் தான். இது வந்து என்னை ஒரு ஆச்சரியம், வியப்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை, இன்றைக்கி இது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை அதை தந்த நூலது.
சரி, இப்பொழுது மீண்டும் பெரியார் தொடர்பில் வந்தால், இன்றைய தலைமுறைக்கு பெரியாரின் சிந்தனைகளை எப்படி கொண்டு சேர்க்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லது நம்புகிறீர்கள்?
இன்றைய தலைமுறைக்கு பெரியாரின் சிந்தனைகள் தேவைப்படக்கூடிய பல்வேறு முக்கியமான புள்ளிகள் இருக்கின்றன. இன்னும் சரியாக தொடப்படாத புள்ளிகள் கூட நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டால், நான் இந்த பேட்டியின் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அவர் ஒரு வாழ்க்கை நெறியை முன்வைக்கிறார். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அவர் வந்து இயந்திரமயமாதல வந்து காந்தி போன்ற தலைவர்கள் பிற்போக்காக எதிர்த்த போது கூட அதை முன் வந்து ஆதரிக்கிறார். ஆனால் அதில் ஒரு விஷயம், எந்திரங்களை ஆதரிக்கிற பெரியார், எந்திரமயமாதலை ஆதரிக்கிற பெரியார், அந்த எந்திரமயமாதலால் மனிதனுடைய வேலை நேரம் குறைய வேண்டும், அவன் ஒரு நாளைக்கு தன்னுடைய உழைப்புக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, ஊதியத்துக்காக ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது, அதன் பிறகு வாழ்க்கையை அவன் அனுபவிக்கணும், பேதாபேதங்கள் இருக்கக்கூடாது, சுயமரியாதை என்பது வந்து வெற்றி பெறும்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தனக்கு கீழாக வைத்திருப்பதை அவமானம் என்று நினைப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து ஆணும் பெண்ணும்ங்கிற அடிமைத்தனம் இருக்காது, சாதி இருக்காது, வர்க்கபேதம் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு எது வரைக்கும் போகிறாருனா, ஒரு நாடு இன்னொரு நாட்டை வந்து மேல் நாடு கீழ் நாடு என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் பறந்து விரிந்து ஒரு உண்மையான அன்போடு தோழமையோடு வாழ்வார்கள் என்கின்ற ஒரு பெரிய கனவு பெரியாருடையது. அந்த கனவு எட்டப்படும் வரை பெரியாரின் தேவை இளைஞர்களுக்கு இருக்கிறது. இதை இளைஞர்கள் உணர வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி அதை பெரியாரை இன்றைய உலக இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் பெரியாரின் சிந்தனைகளை இப்போது இருக்கிற அனைத்து நவீன வடிவங்களையும் பயன்படுத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.
சரி, பெண்ணியவாதியாக ஒரு கேள்வி. நீங்கள் தொடக்கத்திலேயே சொன்னீர்கள், சாதியம் வந்து எல்லா இடமும் இருக்கிறது என்பதாக. பெண் அடிமைத்தனம் அல்லது பெண்ணியம் என்று பேசுகிற போது அதில் ஏன் ஜாதியை தொடர்பு படுத்தப்பட வேண்டும்? ஏனென்றால் எல்லா சமூகத்தில் இருக்கிற பெண்களும் அடக்குமுறையை எதிர்கொள்கிறார்கள் இல்லையா, ஜாதி எங்கே அதில் வருகிறது?
திருமணம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பெண்ணை அடிமைப்படுத்துவதற்காகத்தான் ஏற்படுத்தப்படுகிறது. உலக வரலாற்றில் இந்த திருமணம்ங்கிற அமைப்புக்குள்ளார பெண் கொண்டு வரப்படும்போது ஆணின் தலைமை என்பது அரசியல் தலைமையாக, மத தலைமையாக, உலக தலைமையாக எழுதப்படுகிறது இல்லையா. அப்போது பெண் இந்த பெண்ணடிமைத்தனத்துக்குள்ளார போனது உலகம் முழுவதும் ஆணின் தலைமையை காப்பாற்றுவதற்காக. அதே வேளையில் இந்தியாவில் ஒரு பெண் திருமண இதுக்குள்ளார, வலைக்குள்ளார போகின்ற போது அவள் ஆணின் தலைமையை மட்டும் காப்பாற்றவில்லை, அதற்கு மாறாக பார்ப்பன புரோகித தலைமையையும் சேர்த்து காப்பாற்றுகிறான். ஏன்னு கேட்டால், உலகம் முழுவதும் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனைவியாக்கி அந்த மனைவி வந்து அந்த ஆணை பராமரிக்கிற வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அப்படி நீங்கள் கல்யாணம் செய்கின்ற பொழுது யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்துவிட முடியாது. அந்த திருமணம் என்பது ஒரு சாதிக்குள் நடைபெற வேண்டும். உலகத்தில் வேறு பகுதிகளில் இந்த நிபந்தனை கிடையாது இல்லையா. இன்னும் சொல்லப்போனால், பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்களே இன்னும் இந்தியாவில் தான் வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் பெண்ணடிமைத்தனம் என்பது வெறும் ஆண் தலைமையை காப்பாற்றுவதல்ல, அதற்கு மாறாக அது சாதியையும் காப்பாற்றுகின்ற ஒரு அமைப்பு. பெண் விடுதலை பெற்றுவிட்டால் அடுத்த வினாடி நிச்சயமாக சாதி என்கின்ற ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் வந்து பெண்ணடிமைத்தனத்தையும் தமிழ் சூழலில் இந்திய சூழலில் பெண்ணடிமை தனத்தையும் சாதியையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்.
சரி, நீண்ட நேரம் பேசிவிட்டோம். நிறைவாக ஒரு கல்வி, இதுவும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது தான், எல்லா துறைகளிலும் பெண்கள் சமத்துவம் பெற வேண்டும், சமமாக இருக்க வேண்டும் என்று. அப்படி பார்க்கிற போது அரசியல், நிர்வாகத்துறை இரண்டிலுமே பெண்கள் இன்னமும் சமமாக இல்லை. இதன் அடிப்படை காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதே போன்று இதை மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும்?
ஒரு ஆண் ஒரு வேலைக்கு வர்றதுக்கும் பெண் வேலைக்கு வர்றதுக்கும் இன்றைக்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்குது. ஒரு பெண் வந்து அவளுக்கு இன்றைக்கும் ப்ரையாரிட்டி ரோல் வந்து ஃபேமிலி. அந்த குடும்ப பணிகளை நிறைவாக செய்துட்டு தான் ஒரு பெண் வந்து வேலைக்கு வரணும்னு எதிர்பார்க்கப்படுகிறார். அதே போல் வேலைகளில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷனோ பதவி உயர்வு அல்லது அசைன்மெண்ட், ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பது, இது எல்லாத்துலேயும் ஒரு பெண் வந்து அவளுடைய முதல் கேள்வி எங்கே வருதுன்னா, இதை வந்து நான் ஒரு ஒரு ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு ஒரு மதராக இருந்துக்கிட்டு இதை நான் வந்து செஞ்சிட முடியுமா முடியாதா, ஒரு வெளியூருக்கு போகணும், இப்படி பல்வேறு விஷயங்கள். ஆக இந்த ரோல்ஸுக்கு இடையில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் அண்ட் கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல, இது பெண்ணை பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி இழுக்கந்தட்டியும் உங்களுக்கு வந்து அரசியல்லையும் நிர்வாகத்திலையும் ஒரு சமநிலையை பெண் அடைவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. நீங்கள் அரசியல் நிர்வாகம் இரண்டிலும் பெண்ணினும் சமநிலை அடையலைன்னு சொன்னீங்க, நீங்கள் மூன்றாவது ஒரு துறையை சேர்த்துக்கணும், மதத்திலும் அவர்கள் சமநிலை அடையலை. மதம் ஒழிந்து போகணும்னு நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் அது இருக்கும் வரை அது ஒரு சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுது. அப்போ அது இன்னும் என்ன சொல்லுது, ஆணுக்காக தான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். பெண் வந்து ஒரு புனிதமான பிறவி அல்ல, அவள் வந்து ஒரு தீட்டுப்படக்கூடியவள் அப்படிங்கிற கருதுகோளை அது இன்னும் உயிரோடு வச்சிருக்கு. அப்போது நீங்கள் மதம் ஒரு முக்கிய துறையாக இருக்குது, அதில் இப்படி ஒரு கருத்தியல் இருக்கும்போது இதனுடைய ஒரு பிள்ளைக மாதிரி தான் சமூகத்தின் மற்ற துறைகள், ஏன்னா மதம் வந்து ஒரு தலைமை இடத்துல இருக்குது. அப்போ அந்த கருத்தின் பாதிப்பு அரசியலில் இருக்கும், நீங்கள் சொல்கிற நிர்வாகத்துறையில் இருக்கும், குடும்பத்துலேயும் இருக்கும். அப்போது ஏன் இன்றைக்கு வரைக்கும் சபரிமலையில் வந்து ஒரு பெண், சபரிமலை கோயிலில் பெண் போனால் பெண்ணோட எல்லா பிரச்சனையும் தீந்துராதுன்னு எங்களுக்கும் தெரியும், ஆனால் எதற்காக அதை ஒரு கோரிக்கையை வைக்கிறோம்னா, அது எங்களை அவமானப்படுத்துகிறது. ஏதோ ஒரு இடத்துல இன்னும் நீ வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு ஒதுக்கப்படுற போக்கு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய தடை. அதே போல் மகப்பேறு சார்ந்த பிரச்சனைகள், இதில் வந்து பெண்ணுக்கு முதல்ல முடிவெடுக்கிற உரிமை இல்லை. இது அவள் உண்மையாகவே விரும்புகிறாளா, இதை யாருமே இன்றைக்கு வரைக்கும் யோசி, இன்றைக்கு வரைக்கும் நீ குழந்தை பெற்றுக்க விரும்புகிறியா அப்படின்னு ஒரு பெண்கிட்ட யாரும் கேட்குறது கிடையாது. ஏன்னு கேட்டால் அது மஸ்ட்டு, அவள் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் ஆணுக்கு அப்படி ஒரு சுமையே இல்லை. இதில் எப்படி பந்தயத்தில் ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக ஓடி ஜெயிக்க முடியும்? நிச்சயமாக தடை இருக்குது. இதற்கு நான் பதில் சொன்னால் நீண்ட நேரம் ஆகும், ஆனால் முதல்ல இது ஒரு பிரச்சனைன்னு உணர்ந்தால் கூட போதும்னு நான் நினைக்கிறேன். தீர்வுகளை பற்றி அப்புறம் பார்க்கலாம், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அப்புறம் பேசலாம். ஆனால் முதல்ல ஆமாம் தானே, இது ஒரு பிரச்சனை தானே, இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் புனித மற்றவள், கற்பை காப்பாற்ற வேண்டியவ, பண்பாட்டை காப்பாற்ற வேண்டியவ, அப்புறம் பிள்ளை பெற்று அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியவ, இத்தனை சுமைகளையும் சுமந்துக்கிட்டு பெண் ஓடணும். ஆண் வந்து இந்த இந்த தடைகள் இல்லாமல் ஆண் ஓடுறான், ரெண்டு பேரும் ஓடும்போது அது எப்படி சமமாக இருக்கும்? நான் வந்து தீர்வுகளை பற்றி அப்புறம் பேசலாம். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, குறைந்தபட்சம் இது இந்த காட்சியை நீங்கள் உங்கள் மனசில் உருவகப்படுத்தி இது உண்மை தானே அப்படின்னு உணர்ந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன்.
மிக்க நன்றி. உங்களோட நான் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நேரம் அனுமதிக்காது. கலையகம் வரை வந்து இந்த நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றி. உங்களது ஆஸ்திரேலிய பயணம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஓவியா அவர்களே. உங்களது பணி தொடரட்டும், நீங்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வணக்கம்.
வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.